இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் நண்பர் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தலைப்பு மெய்யான ஐக்கியம். இது வந்து இரண்டாவது பாகம். சகோதர சகோதரிகளே, இதுக்கு பின்பாக நம்ம பார்த்தோம், மெய்யான இந்த ஐக்கியத்தின் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் நம்மளை சகல பாவத்திலிருந்து சுத்திகரிக்கிறது. முதலாக நம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். எப்படி நேசிக்கிறது? நம்மனால முடியாது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தையும் அவர் ரத்தத்தையும் கூப்பிட்டு நம் இருதயத்தையும் சிந்தையும் கீழ்படிய வைக்கப்பதான் நம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க முடியும். என அவர் நமக்கு அந்த வல்லமை கொடுக்கின்றார். சகோதர சகோதரிகளே, இது மத்தியில கூட சில கடிந்து கொண்ட வார்த்தைகள் உங்க மத்தியில கூட நாங்கள் பேசியிருக்கோம். ஆனா சில நேரத்துல உங்க உள்ளம் சொல்லி இந்த மனுஷன் ஒழுங்கா அப்படி சொல்லி உங்க இருதயத்துல பிசாசு கூட போடுவான். சகோதர சகோதரிகளே, என்னுடைய நீதி அது என்னுடைய நீதி அல்ல, அது இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த நீதி. அதே இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அந்த நீதியை கொடுக்கின்றார். அந்த நீதியில நம் தேவனுடைய வழிகளை நடந்து போடுறதுக்கு திருத்தங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கப்ப அவன் கண்டிக்காம இருப்பான்? அதனால தேவனுடைய வார்த்தையை கொண்டு கடிந்து கொள்ளுதல் மத்தியிலையும் திருத்துதல் மத்தியிலும் உங்களை வழி நடத்தப்ப அது என்னுடைய நீதி அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் நீதிகள் என்று நான் சொல்கிறேன். அது சொல்லப்ப அதே வார்த்தை தான் என்னையும் கண்டிக்கிறது. சகோதர சகோதரே, எந்த நேரத்திலையும் கூட நம் மேல் சில தப்பிதங்கள் இருக்கின்றது, நமக்கு பார்க்கப்ப தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பார்க்கப்பதான் கண்ணாடியில காண்பது போல் நம்மளை பார்க்கப்பதான் தெரியுது நம்மள்கிட்ட எவ்வளவு தப்புகள் இருக்கின்றது. அப்ப அந்த தப்புகளை நம்ம பார்க்கப்ப எப்படி ஒரு மனுஷன் முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு, நீங்க பெண்கள் மேக்கப் போடுறீங்களா, உங்க முகத்துல ஒரு கறி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? முதல் கறினா செய்ய முகத்தை கழுவி அதற்கு வெளியாக்குவீங்களா இல்லையா? அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை காண்கப்ப அது உங்களை குறித்தும் பேசுகின்றது. அப்ப அந்த வார்த்தையானது என்னையும் திருத்துது, உங்களையும் திருத்துது. அந்த திருத்துதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்து வார்த்தையை செய்யறதுக்கு தீர்மானம் எடுக்கப்ப முக்கியமான வார்த்தை சகோதர சகோதரே, தீர்மானம். நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க, உங்களால செய்ய முடியல. நான் தீர்மானம் எடுக்க ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தை அப்படி சொல்லுது, நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தை நான் கீழ்படியேன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுக்கப்ப தேவனுடைய நீதி உங்க மேல் வந்து, தேவனுடைய வல்லமை உங்க மேல் வந்து உங்களை வழி நடத்தி செல்கிறது. அதனால்தான் பிறர் நம்ம கண்டிப்பு நடத்துறதுக்கு முன்ன நம் கண்கள் முன்னுக்கு இருக்கிற அந்த பலகையை முத எடுத்து போட வேண்டும். நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த இடத்துல நம் அந்த செய்ய போற காரியத்துல நம் மேல் தப்பு இருந்திருந்தா அந்த காரியத்துல இருந்து நம் முத இயேசு கிறிஸ்து நாமத்துல விடுதலை ஆகிட்டு பின்பு அந்த சகோதரனோ சகோதரி கண்கள் இருக்கு துரும்பை அப்புறம் போய் நம்ம எடுப்போம். சில பேர் நம்ப சொல்லுவாங்க பிறரை நியாயம் கேட்காத. இல்ல சகோதர சகோதரி, வேத வசனம் தெளிவாக சொல்கின்றது, நீங்க பிறரை நியாயம் தீர்த்தாகணும். அப்போஸ்தலர் பவுல் சொல்கின்றார், வெளியில் உள்ளவங்கள சபையில இருக்கிற மக்களை நீங்க நியாயம் தீர்க்க வேண்டும் சொல்லி அது தேவனுடைய கட்டளையாக இருக்கின்றது. எப்போது முத உன் கண்கள் இருக்கிற அந்த பலகை எடுத்து போட்டு பின்பு உன் சகோதரனுடைய கண்கள் இருக்கு திரும்ப பாரு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கொலோசியர் 1:18 இப்படியாக எழுதியிருக்கின்றது, அவரே சபையான சரீரத்துக்கு தலையானவர். இந்த இடத்துல சபை என்று சொல்லப்ப ஒரு கட்டடம் அல்ல. நீங்க எந்த சபைக்கு போறீங்க, உங்க சபை எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லப்ப ஒரு பில்டிங்க பத்தி பேசுவாங்க. அந்த பில்டிங் சபை இல்ல சகோதர சகோதரிகளே, அந்த பில்டிங் சேர்ச் இல்ல, அது வேற ஒரு பில்டிங், கல்ல செஞ்சது. நாளைக்கு திடீர்னு ஒரு சண்டை நடந்து பொம் போட்டு போச்சுன்னா என்ன செய்ய போறீங்க? முடிஞ்சா சபை இல்ல. சபை என்றது நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு ஒருமைப்பாடத்தில் இருக்கப்பத்தான் அதுதான் சபை. சபைக்கு தலை அவர். அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் அவருதான் தலையா இருந்து அவரு சொல்றதுதான் நம் கீழ்படி நடக்க வேண்டியதா இருக்குது. இப்ப நீங்க உங்க ஐக்கியத்தின் மத்தியில் இருக்கப்ப ஒவ்வொருத்தரும் தலையாக மாறிட்டா அப்ப அது என்ன ஐக்கியம் அது? அவரு அந்த ஐக்கியத்தின் மத்தியில தலையாக இருக்க வேண்டியது. அப்ப எல்லா காரியத்தும் நீங்க அவரு என்ன சொல்கிறார் குறித்து அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆகையால் சகோதர சகோதரி, நாம் எப்போதும் இருதயத்துக்கும் சிந்திக்கும் நம் கட்டளை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் முதல்வர், இயேசு கிறிஸ்து தான் முதல்வர், அவருடைய வார்த்தை தான் அவருடைய வார்த்தை தான் முறை, அவருடைய வார்த்தை தான் நம்மை காப்பாற்றும், அவர் வார்த்தையை தான் நான் முன்வைக்க வேண்டும் சொல்லி உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்தைக்கும் நீங்க கட்டளையிட வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்துல சொல்லும் காரியங்கள், அந்த உலகத்தின் ஞானவான் அப்படி சொன்னார், அப்படி செய்து மனிதன் சொன்ன வார்த்தையில போய் நீங்க சார்ந்து போயிடும். அந்த இருதயம், அந்த இருதயம் அது தன் இயக்கத்திலே சொந்தமாகவே நம் இருதயம் என்ன நினைக்கிறேன்னா மனிதன் அவனை பார்க்க தொடங்கிறோம். அது ஆண்களுடைய வார்த்தைக்கு பாக்குறதுக்கு அது விருப்பம் இருக்காது. அப்ப நீங்க அத வற்புறுத்தி இயேசுடைய வார்த்தையை நீங்க பாக்குறதுக்கு கட்டளிட வேண்டாம் இருக்குது. அது எப்படி செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் இருதயமே, என் சிந்தையே, இது தேவனுடைய வார்த்தை, அவரை முதவை, நீ இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள் என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு நான் கட்டளிடுகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த வார்த்தை நீங்க படிக்கிறீங்களோ அதை உங்களுடைய இதயத்தை ஏற்றுக்கொள்ள வைங்க, ஏற்றுக்கொள்ள கட்டளிடுங்க. அடுத்தது மத்தேயு 10:40 இப்படியாக எழுதியிருக்கின்றது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். இந்த காரியத்தை நாம் ரெண்டாக பிரித்து பார்த்தோம்னா, இப்ப ஒரு சகோதர சகோதர மத்தியில ஒரு ஐக்கியத்தின் மத்தியில வரப்ப இயேசு சொல்கிறார் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் இது, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ ஒரு சகோதர சகோதரிகளே பாருங்க, நம்ம சகோதர சகோதரிகளை நம்ம என்ன செய்யணும், அவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்துட்டாங்க இந்த பிரச்சாரக்காரர் வந்துட்டாரு இப்படி சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது சகோதர சகோதரிகளே. ஏன்னா வேத வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நான் புதிய கட்டளை கொடுக்கின்றேன், நான் உங்களை நேசித்தது போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கள், அப்படி நீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசித்த உலகம் தெரியும் நீங்க என்னுடையவன் என்று சொல்லி, நீங்க கிறிஸ்துவோடு சேர்ந்தவங்க என்று சொல்லி தெரியும் சொல்றார். அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்க ஒரு ஃபெலோஷிப் அதாவது ஒரு ஐக்கியத்தின் மத்தியில் வரப்ப நீங்க அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எப்படி ஏற்றுக்கொள்வீங்க? அப்ப அந்த சகோதர மத்தியில அந்த சகோதரன் மத்தியில ஏதாவது ஒரு தப்பிதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல் அப்ப நீங்க ஏற்றுக்கொள்ள அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ அந்த சகோதர சகோதரி நீங்க ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீங்க. பாருங்க, அடுத்த பாகத்துல இயேசு சொல்கின்றார் நீங்க அந்த சகோதரனை ஏற்றுக்கொள்ளப்ப, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றீங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்ப அவர் அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறீங்க. சகோதர சகோதரி தெளிவாக பாருங்க இந்த காரியத்தை. அப்போ சகோதரன் நீங்க ஏற்றுக்கொள்ளப்ப வானத்தின் பூமி உண்டாக்கின பிதாவை ஏற்றுக்கொள்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க. அடுத்தது இன்னொரு அதிகாரத்தை பார்ப்போம் சகோதர சகோதரி, யோவான் 1:12 அவருடைய நாமத்துல விசுவாசம் உடையவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாக ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சகோதர சகோதரிகளை இந்த வார்த்தை கேட்கப்ப உங்களுக்கு தெளிவாயிருக்கும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரிகளோ கிறிஸ்து உள்ளுக்கு இருக்கிறவங்க நீங்க ஏற்றுக்கொள்ளப்ப நீங்க பிதாவை ஏற்றுக்கொள்றீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றீங்க. உங்களை இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளப்ப தேவனுடைய பிள்ளையாக மாறுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தொடர்ந்து எபேசியர் 5:11-11 இது ஏன் நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எல்லோரும் கிறிஸ்துவங்க பேர் வைத்திருக்கிறவங்க கிறிஸ்துவங்கள் அல்ல, அவர் பீட்டர் ஜான் ஜேம்ஸ் கிறிஸ்துவ பேர்லாம் வச்சுதான் கிறிஸ்துவன் என்று சொல்லுவாங்க, ஆனா அவங்க கிறிஸ்து உள்ளுக்கு இருக்க மாட்டாங்க. நீங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு போனாலும் கூட கத்தோலிக்க பைபிள் எடுத்து இந்த காரியத்தை வாசித்து பாருங்க, அதெல்லாம் பிரியமான பிள்ளைகள் போல தேவனை பின்பற்றுகிறவளாக ஆகி கிறிஸ்து நமக்காக தன்னை நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பளை நடந்து கொள்ளுங்க. அப்ப என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல, அவர் சொல்கின்றார் எப்படி இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு கொண்டு தன்னை சுகந்த வாசனையாக தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல் நீங்க அவர் செய்த காரியத்தை நீங்க காப்பி பண்ணி அது மாதிரி நீங்க நடங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் எபேசியர்கள் சொல்லுகின்றார். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருள் ஆசையும் ஆகிய பேர் முதலாகி உங்கள் மத்தியில சொல்லப்படவும் கூடாது. பாருங்க, இன்னைக்கு சில பேர் பரிசுத்தவான்கள்னா ஒரு அச்சிஸ்தர்கள் புனிதர்கள் இப்படியாக நினைத்துக் கொள்வாங்க. ஆனா நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறோம் என்று தீர்மானம் எடுத்து அவருடைய வல்லமையில நம் நடக்கப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கப்ப பரிசுத்தவான்களாக பார்க்கின்றார். தொடர்ந்து அவர் சொல்கிறார், அப்படியே வம்பும் புத்தியினமான வார்த்தைகள், வம்புன சும்மா போய் வம்பு போட்டுக்கிட்டு இருக்கிறது, சண்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறது, புத்தி இல்லாத வார்த்தைகள் பேசாதீங்க. சில பேர் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. வேதம் சொல்லியிருக்க உங்க வாயில இந்த கெட்ட வார்த்தைகள் இருக்க கூடாது என்று சொல்லி. பரியாசமும் தகாதவைகள், பரியாசம்னா ஒருத்தவங்களை பத்தி அப்படியே மட்டமா பேசிக்கிட்டே இருக்கிறது. சேச்சில சிலத்துல பாத்துருக்கோம், அவர் வந்து ஏதாவது ஒரு பலவீனத்தை அந்த மனுஷன் மத்தியில கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த சகோதரன் மேயோ சகோதரி மேயோ அந்த காரியத்தை வச்சு பரியாசம் பண்ணுகின்றது. அப்படியே அவர்கிட்ட பேச்சு தலை குறைவாக பேசி கொண்டிருக்கிறது. இது உங்க மத்தியில காணப்படக்கூடாது. ஆனால் ஸ்தோத்திரம் செய்ததே நல்லதுன்னு சொல்லுகின்றார். தகும் நல்லது அப்படின்னா நன்றி செலுத்துறது. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனை காரணாவது பொருள் ஆசை காரணாவது தேவனுடைய ராஜ்யமானது கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவன் சுதந்திரம் அடைவதில்லை என்று நீங்க அறிந்திருக்கிறீர்களே சகோதர சகோதரே. பவுல் சொல்கின்றார், உங்களுக்கு தெரியாதா இந்த மாதிரி பொருள் ஆசை விக்கிர ஆராதனை பண்றது விபச்சாரம் பண்றது பரியாசம் பண்ணுகின்றது இந்த மாதிரி மனுஷர்கள் கிறிஸ்துவான தேவனுடைய ராஜ்யத்தின் கிறிஸ்துவான ராஜ்யத்தையும் அவங்க சுதந்திரத்துக்கு போறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா சகோதரி சகோதரி. சோ நம்மள பரிசுத்த வான்கா நம்மளை பார்க்கப்ப நம் மத்தியில் இந்த காரியங்கள் இருக்க கூடாது என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது. நம் மத்தியில ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனாலதான் நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நன்றி, தேங்க் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படியாக நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அது என்ன நடந்தாலும் கூட, ஏன்னா வேத வசனம் சொல்லியதுக்கு நம் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கொண்டு அவர் பின்னால் நடக்கப்ப அவர் வார்த்தையின்படி செய்யப்ப நமக்கு நடக்கிறது யாவும் நன்மைக்கு என்று சொல்லுகின்றது. அதனால ஒரு காரியம் நடக்கப்ப இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் தேங்க் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நம்ம சொல்லப்ப அது ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்கின்றது. பாஸ்டர் கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அவர் சொல்கின்றார், இயேசுவை அறியாரத்துக்கு முன்ன இயேசு கிறிஸ்துவை கட்ட வார்த்தையை பேசியிருக்கின்றார். அவர் பேசுற வார்த்தைகள்ல ஒரு எப்படியாவது கெட்ட வார்த்தைகள் இல்லாம போகாது. இப்படியாக கெட்ட வார்த்தைகளை பேசின இவர் பாஸ்டர் கிறிஸ்தி என்னைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாரோ அன்னைக்கு அந்த வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்திருந்தது. அவர் தன்னாக சொந்தமாக செய்யவில்லை, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாவை ஆளிகை செய்ததனால் அவர் கெட்ட வார்த்தை பேசுறது பாடி விட்டார். அது திடீர்னு நின்றுச்சு. அவர் சொல்கின்றார், திடீர்னு அந்த வார்த்தைகள் நின்று இப்ப இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பேச தொடங்கிருச்சு. அப்படி இந்த சகோதரன் சகோதரின் சொல்லிட்டு இந்த காரியத்தை கீழ்படியாதபடி தொடர்ந்து இந்த விக்கராராதனை விபச்சாரம் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தானா வேத வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுது, இப்படிப்பட்ட நிமித்தமாக இந்த கீழ்படியாத பிள்ளைகள் மேல் தேவனுடைய கோபாக்கினி வந்துருது. தொடர்ந்து அவர் சொல்கின்றார், ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளாக மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, அவங்களுக்கு பங்காளியா ஆகாம இருங்க. அப்படி பங்காளி அவங்க சொல்றது நீங்க சேர்த்து ஆமா சாமி ஆமா அப்படிதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒத்து போய்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த பாவத்துக்கு பங்காளி ஆகுறீங்க. அதனால என்ன செய்யறது சகோதர சகோதரி, நீங்க போகின்ற சபையும் சரி திருச்சபையா இருக்கட்டும் இல்ல எந்த சபையாக இருக்கட்டும், அந்த சபின் மத்திய நிச்சயம் மூப்பர்கள் இருப்பாங்க, பாஸ்டர்மார்கள் இருப்பாங்க, அவங்க மத்தியில போய் நீங்க இந்த காரியத்தை சொல்ல வேண்டியதா இருக்கின்றது. அதை விட்டுட்டு இல்ல அது ஏன் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா அந்த பாவத்துக்கு நீங்க பங்காளி. அப்படி நீங்க போய் அந்த மூப்பரோ அந்த பாஸ்டர் மத்தியில நீ சொல்லி அவங்க அதுக்கு தகுந்த நடவடிக்கையை அவங்க எடுக்க வேண்டியதா இருக்கின்றது. அவங்க மத்தியில கூப்பிட்டு ஆலோசனை தேவ ஆலோசனை கொடுப்பாங்க, கண்டிப்பின் மத்தியில் நடத்தணும். இதுதான் வேத வசனம் சொல்கின்றது. அப்படி நீங்க சொல்லியும் அவங்க செய்யாம கண்டுகாதபடி இருந்தாங்கன்னா அடுத்தது நீங்க உங்களுடைய ரட்சிப்ப பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்துக்கொள்ளும் வேத வசனம் எழுதியிருக்கின்றபடி நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இருக்கிற இடம், நீங்க போய் கொண்டிருக்க சபை, அது தேவனுக்கு விருப்பமான சபையா இல்ல அந்த சபை அவங்க இஷ்டத்தின்படி அவங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்களா? சகோதர சகோதரே, இந்த தீர்மானம் நீங்க தான் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஐயா சகோதர சகோதரி, நீங்க வந்து இன்னொரு சகோதரனை பத்தி இல்ல சகோதரிய பத்தி அவங்களோட தப்பிதத்தை மூப்பரட்டியோ இல்ல பாஸ்டர் பத்தி நீங்க சொல்லப்ப நீங்க வந்து கோல் சொல்லல, நீங்க இந்த வேத இது வந்து கட்டளை, நீங்க இந்த காரியத்தை சொல்றதுனால அந்த சகோதரனோ சகோதரியோ மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்படி நீங்க சொல்லாவிட்டால் அந்த அவங்க திருந்தாவிட்டால் அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளாதபடி போயிருவாங்க. அப்படி பாஸ்டர்மார்களோ இல்ல மூப்பருமார்களோ இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நமக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நமக்கு கொடுக்கப்பட்ட மக்களை நாம் தேவனுடைய வார்த்தையில கண்டிப்போடு நடத்தாவிட்டால் நமக்கு இன்னும் பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்குது. ஒரு விசுவாசியை காட்டிலும் போதகர்களுக்கும் மூப்பெருமார்களுக்கும் அதிக நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி யாக்கோப் சொல்கின்றார். அதனால நம்ம இந்த காரியத்தை செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.